கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 9.
நம்மள இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி நமக்கு தத்துவ ஞானத்தை உபகரிக்கும் மூல குருவாக இருக்கக்கூடிய மைகண்டதேவருடைய திருவடிகள் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை செலுத்தி உண்மை விளக்கத்தின் ஊடாக நமக்கு தத்துவ அறிவை ஆரம்பித்து வைத்த வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கும் தற்போது இருவருப்பயன் என்னும் தன்னுடைய நூலின் ஊடாக தத்துவ விளக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கும் நூல்களுக்கு உரை செய்து நம்மை வழிப்படுத்துகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள், சைவ பெரியார், சிவபாத சுந்தரனார் போன்ற பெரியோர்கள் திருவடிகளுக்கும் நம் வணக்கத்தை செலுத்தி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 2 நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது. அதற்கு காரணம், எங்களுக்கு இந்த கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கிறபடியால் வேலையாட்கள் 4-5 பேர் எங்களோடு வந்து தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு முதலிய விஷயங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கிறபடியால் நேரங்கள் இந்த ஒரு இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்கு இந்த இடைஞ்சல் இருக்கும். வகுப்பு முடிவில் கூட எனக்கு 7:30 மணிக்கு வகுப்பை முடிக்கிற மாதிரி உதவி பண்ண வேண்டும். அப்படியானால் கேள்வி பதிலை தவிர்ப்பதா அல்லது 7:30 வகுப்பை முடித்து கேள்வி பதில் செய்வதா என்பதை நீங்கள் செய்து கொடுங்கள். 3-4 நாட்களுக்கு தான். மற்றபடி வகுப்பிலே இனி எந்த தடையும் இல்லாமல் வகுப்பு நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனி வகுப்புள்ளே நுழைகிறோம். வனவாசகம் கடந்ததவருடைய உண்மை விளக்கத்தின் ஊடாக அடிப்படை தத்துவ அறிவுகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது அதற்கு அடுத்த நிலையிலே நான் செய்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலுக்கு வழிநூல் போல செய்த உமாபதி சிவாச்சாரியார் செய்த இந்த திருவருட்பயன் என்கின்ற நூலுக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் பெற்ற தத்துவ ஞானத்தை அழுத்தி உரைத்து அதன் மேலும் நமக்கு சற்று விரிவு செய்கிற நூலாக இந்த நூல் அமைகிறது. 10 அதிகாரங்கள், 100 குறட்பாக்கள், நற்கும் ஜரக்கன்று நன்னிக்கலஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யுள் என 101 குறளை கொண்டது இந்த நூல். அதிலே நாங்கள் இப்பொழுது முதலிலே படிப்பது 10 முதுநிலை என்கின்ற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடிவு என்றால், இந்த 2 பேருடைய உரையும் படித்து படித்து செல்வது என்பதிலே நேரம் இனக்கேடு என்பது அதிகம் செய்து கொண்டிருக்கிறபடியால் ஏதாவது ஒரு நூலை படித்து விடலாம். அப்படியானால் கொஞ்சம் வேகமாக நூலை கற்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று முடிவு செய்கிறேன். அப்படியானால் எதை படிப்பது என்ற கேள்வி வந்த பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் விளங்கும்படியாக எளிமையாக அந்த நூலை சொல்லியிருக்கிற காரணத்தால், ஓரளவு நீங்களும் கையிலே எல்லாரும் புத்தகம் வைத்திருக்கிற காரணத்தால் அந்த உரையை நீங்களாக படித்துக் கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சைவ பெரியாருடைய உரையை படித்துக் கொண்டு போவோம். நீங்கள் அன்றன்று படிக்கிற குறளுக்கான பெரியாருடைய ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரையை நீங்கள் வீட்டிலே ஒரு தரம் வாசித்துக் கொள்ளுங்கள். அதிலே வரக்கூடிய புதுக்கருத்துக்கள் இருந்தால் நானும் படிக்கிறேன், நீங்களும் படியுங்கள். புதுக்கருத்துக்கள் இருந்தால் மட்டும் அடுத்த வகுப்பிலே நாம் அதை ஐயா இப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் கவனத்திலே கொண்டு போனோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த 13 நிலை என்பதிலே கடவுளின் இயல்பு சொன்னார். அகர எழுத்தோடு ஒப்பிட்டு ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கின்ற அந்த இறைவனுடைய தன்மைகளை எடுத்துச் சொன்னார். அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகழில் இறை நிற்கு நிறைந்து என்பது அந்த முதல் குறள். அடுத்தது சக்தியினுடைய பெருமையை சொல்கிறார். சக்தியை எப்படி என்ன செய்கிறது என்றால், இறைவனுடைய நிலைமையை உயிர்கள் சாரும்படியாக செய்கிறவன் சக்தி. அந்த சக்தியோடு பிரிவின்றி இருப்பவன் சிவன் என்பதை இரண்டாவது குறளிலே சொன்னார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் என்கிட்ட அந்த இரண்டாவது குறளும் கேட்போம். பிறகு சிவத்தின் பெருமை என்று பெருமைக்கு பெருமையானவனாகவும் நுண்மைக்கு நுண்மையானவனாகவும் அதே நேரத்திலே பேரருளுடையவனாகவும் இருக்கிற இறைவன் இந்த மூன்றிலும் தனக்கு ஒப்பில்லாத ஒருவனாக மற்றவர்கள் ஒப்புச் சொல்ல முடியாத ஒருவனாக நிற்கின்றான் என்பதை மூன்றாவது குறளிலே சொல்கிறார். பெருமைக்கும் ஏனே நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது அந்த மூன்றாவது குறள். இப்பொழுது நாங்கள் நாலாவது குறள் படித்துக் கொண்டிருக்கிறோம். சிவத்தின் அருட்செயல்கள் என்று அந்த பகுதியிலே நிற்கிறோம். நான் நினைக்கிறேன் பதவுரை படித்த அளவிலே இருக்கிறது என்று கருதுகிறேன்.
இல்லைங்கய்யா, நம்ம ஆரம்பிக்கவே இல்லைங்கய்யா, இந்த பொருள் ஆரம்பிக்கவே இல்லை.
சரி சரி. ஆக்கி எவையும் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்பது இந்த குறள். இறைவனுடைய அருட்செயல்கள் என்னென்ன என்று சொல்கிறார். அவன் உலகத்தை ஆக்குகிறான், பிறகு காக்கிறான், அழிக்கிறான், அருள் செய்கிறான், மறைக்கிறான் என்கின்ற இந்த ஐந்தொழிலையும் இறைவன் செய்கிறான் என்ற செய்தியை இந்த குறள் சொல்கிறது. இனி பெரியாருடைய வழிப்படுத்தலின்படி நூலுக்குள்ளே நாம் நுழைவோம்.
காப்பு செய்யும் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். குறள் நான்கு, சிவத்தின் அருட்செயல்கள். சைவப்பெரியார் சிவபாதர சுந்தரனார் ஐயாவின் உரை. ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் நடங்க போக்கும் அவன் போகா புகழ். பதவுரை. எவையும் ஆக்கி உயிர்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்து.
கொண்டு கூட்டுதலை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக்கி எவையும் என்று குறளில் இருக்கிறது. அவர் எவையும் ஆக்கி என்று எடுத்துக்கொண்டு உரை செய்கிறார்.
அழித்து காத்து மறைத்து அதுக்கு மேற்கோள் சொல்லுங்க. ஆசுடன் நடங்க போக்கு இரட்டரும் மொழிதல் சொல்றாருங்க. மேற்கோள் வந்து
அழித்து அழித்து என்ற சொல் ரெண்டையும் குறிக்கிறது என்கிறார். ஒன்று காத்தலையும் குறிக்கிறது, மறைத்தல் தொழிலையும் குறிக்கிறது. ஆகவே அந்த அழித்து என்பதற்கு ரெண்டையுமே பொருளாக எழுதுகிறார். அதை மட்டும் புரிந்து
ஆசுடன் அடங்க போக்கும் அவன், அதாவது
அதையும் இரட்டுற மொழிதலாகத்தான் சொல்ல போகிறார். அதை நீங்கள் கவனித்தால் புரியும். ஆசுடன் அடங்க போக்கும் ஆக்கி சொல்லிவிட்டார் படைத்து. அழித்து என்பதற்கு மறைத்தலையும் அழித்தலையும் பொருளாக சொல்லுகிறார், காத்தலையும் பொருளாக சொல்லுகிறார். இனி ஆசுடன் அடங்க போக்கும் அவன் என்பதற்கு உரை செய்கிறார்.
அதாவது சர்வ சங்காரத்தில் ஆணவ மலத்தோடு கேவலமாய் நிற்க ஒடுங்கி. ரெண்டு அர்த்தம்.
இந்த ஆசுடன் அடங்க ஒடுங்கி என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் கொள்ளலாம் என்று பெரியார் கீழே விளக்கம் எழுதுகிறார். ஒன்று, ஆசுடன் அடங்க போக்கும் அவன் என்பதற்கு ஆணவ மலத்தோடு கேவலமாய் நிற்க ஒடுக்கி. அது ஒடுக்கிதான் சரி, ஒடுங்கி இல்லை. நான் வைத்திருக்கிற புஸ்தகம் 47ஆம் ஆண்டு அச்சான புஸ்தகம்.
அப்படிங்களா? இது 53
வசதிகள் கூட கூட பிழைகளும் கூடும். மனிதர்களிலும் தான், புத்தகங்களிலும் தான். அவர்களுடைய பழைய புத்தகங்கள் தனியாக கவனித்து எழுதின புத்தகம் அது. போக்கி என்பதுதான் இருக்க வேண்டும். ஆணவ மலத்தோடு கேவலமாய் நிற்க ஒடுக்கி. அதாவது இந்த இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிறார். ஆசுடன் அடங்க போக்கும் என்பதற்கு முதல் அர்த்தம் என்ன என்றால், கீழே விளக்கத்திலே தெளிவாக சொல்ல போகிறார், ஆணவ மலத்தோடு கேவலமாய் நிற்க ஒடுக்கி. ஒரு நிலையிலே உயிர்களை பழையபடி கேவல நிலைக்கு இறைவன் நகர்த்துவான். அப்படி நகர்த்துகிற செய்தியையும் இந்த தொடர் குறிக்கிறது என்கிறார். எந்த தொடர் என்றால், ஆசுடன் அடங்க, ஆசு என்பது குற்றம், குற்றத்துக்குள்ளே குற்றம் என்பது இங்கு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவ மலத்துக்குள்ளே ஒடுங்கும்படியாக செய்து என்பது ஒரு அர்த்தம். மற்றது ஆசுடன் அடங்க போக்கும் என்றால் ஆசி என்பது ஆணவம் மட்டுமல்ல கண்மம் மலம் என்ற மூன்று மடத்தையும் நீக்கி என்றும் பொருள் கொள்ளலாம் என்கிறார். ஆகவே இந்த ஒரு தொடர் ரெண்டு அர்த்தத்தை தருகிறது. மீண்டும் ஒரு தரம் சொல்கிறேன். முதல் நிலை என்னவென்றால் ஆணவ மலத்தோடு உயிரை கேவல நிலைக்கு ஆக்கி அது ஆசுடன் அடங்க. இரண்டாவது ஆசுடன் அடங்க என்றால் ஆணவத்தோடு மற்றைய மலங்களும் அடங்கும்படியாக என்பது இரண்டாவது பொருள். இதைத்தான் அவர் இரட்டரமுழுதல் என்று ரெண்டு இடத்திலேயும் அந்த இரட்டரமுழுதல் அர்த்தம் வருகிறது என்கிறார். நாங்கள் கீழே பிறகு படிக்கலாம், இப்பொழுது அதை படியுங்கள்.
ஆசுடன் அடங்க போக்கும் அவன், அதாவது சர்வசங்காரத்தில் ஆணவ மலத்தோடு கேவலமாய் நிற்க ஒடுக்கி.
ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். சர்வசங்கார காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. சர்வசங்கார காலம் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இறைவன் ஒடுக்குவான், மாயைக்குள்ளே ஒடுக்கி மாயையை தன்னுடைய சக்திக்குள்ளே ஒடுக்கி வைத்திருப்பான். நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கேன், அது உயிர்களினுடைய ஓய்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு லீவு, விடுமுறை, ஒரு ஒரு இரவு தூக்கம் போல, மரணம் போல. கூலிக்கால ஒடுக்கம் என்பது உயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஓய்வு நிலை. அந்த ஓய்வு நிலையிலே இறைவன் என்ன செய்வான் என்றால் உயிர்களை இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் உயிர்கள் கண்மவினை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஊழிக் காலத்திலே என்ன நடக்கும் என்றால் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படும். பேரழிவு நிகழ்ந்து ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படும். ஒன்றும் மிச்சம் இல்லாமல் இறைவன் தனித்து நிற்பான். பிரம்மன் விஷ்ணு போன்றவர்களும் அதுக்குள்ளே ஒடுங்கி போவார்கள் என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. அதை வைத்துக் கொண்டுதான் மெய்கண்ட தேவர் தன்னுடைய முதல் சூத்திரத்திலே ஒரு தத்தம் எடுத்துக்கொண்டு சொல்லுவார். ஏது முதல் கடவுள் என்ற கேள்விக்கு அழித்தல் கடவுள்தான் முதல் கடவுளாக இருக்க வேண்டும் என்று ஒரு நியாயத்தை அவர் சட்டத்திலே கொண்டு வருவார். படைத்தல் கடவுள், காத்தல் கடவுளா, அழித்தல் கடவுளா, முதல் கடவுள் என்றால் அழித்தல் கடவுள் தான் என்பதற்கு என்ன சொல்வார் என்றால் குளிர்காலத்திலே எல்லாம் ஒடுங்கிய பிறகு அதற்கு பிறகு உலகம் பிரபஞ்சம் பழையபடி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்போ ஒடுங்கிய பிரபஞ்சம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஒடுங்கியவன் தான் கடைசியாக நிற்கப் போகிறான். படைத்தல் செய்தவன், அழித்தல் செய்தவன் எல்லாரும் கூட மறைந்து போய்விடும். படைத்தல் காத்தல் செய்தவர்கள் மறைந்து போவார்கள். கடைசியாக எவன் உலகத்தை அழிக்கிறானோ அந்த அழித்தல் கடவுள் தான் நின்று அவன்தான் பழையபடி உலகத்தை உருவாக்குகிற முதல் காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே அவன்தான் கடவுள்களுக்குள்ளே முதல் கடவுள் என்று ஒரு தர்க்கத்தை கொண்டு வருவார். அதை நாங்கள் பின்னாலே படிப்போம். உங்களுக்கு தெரியும், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றியதிதியே ஒடுக்கி மலத்துளதான் அந்தம் ஆதி என்பனார் உலகம். எது அந்தமோ அதுதான் ஆதி, எது முடிவாக இருக்குமோ அந்த முடிவுதான் பழையபடி தொடக்கத்தை உருவாக்க முடியும். அதனாலே சிவன் தான் முழு முதல் கடவுள் என்று ஒரு தர்க்கத்தை கொண்டு வருவார். அதை அந்த நூல் படிக்கிற பொழுது நாங்கள் படிப்போம். அப்போ இப்பொழுது நாங்கள் என்ன சொன்னேன்னு மறந்து போனேன்.
சங்கார காலத்தில் அதுக்கு சொல்லிருந்தீங்க, சர்வசங்காரத்தில் அப்படின்னு சொல்ல.
சர்வசங்கார காலத்தில் என்ன நடக்கும் என்றால் எல்லா உயிர்களையும் ஒடுக்க வேண்டும். பிரம்ம விட்ணுக்கள் எல்லாரையும் ஒடுக்குகிற பொழுது கடவுளுக்கு ஒரு சங்கடம் வரும். இது சங்கடம் என்று நான் சொல்வது என்ன, எங்கள் உணர்விலேயே சொல்லுகிறேன். என்னவென்றால் முத்திக்கு ரொம்ப கிட்ட போன நிலையிலேயும் சில ஆன்மாக்கள் இருக்கும். பிரபஞ்சத்திலே வாழ்கிற ஆன்மாக்களுக்குள்ளே கிட்டத்தட்ட முத்தி நிலை அடைந்து நிலை உள்ள ஆன்மாக்களும் இருக்கும், அதுக்கு கிட்டையே போகாத ஆன்மாக்களும் இருக்கும். அப்போ இறைவன் இந்த ஒடுக்கிற காலத்திலே என்ன செய்வது? முத்தி உற்ற நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு பொது சட்டம் வைக்க முடியாது. பாவம், அவன் முத்திக்கு ரொம்ப அனுமதித்திருக்கிற காலத்திலே அவனை ஒடுக்கி விட்டால் அவன் இந்த ஒடுக்க காலத்தை வீணாக கழிக்க வேண்டி இருக்கும். அதனால என்ன செய்வார் என்றால் இறைவன் முத்தி நிலை அடைகிற தகுதி கிட்டமட்ட அந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸை கூட போட்டு முத்திக்கு அனுப்பி விடுவார். இந்த பரீட்சையிலே ஆசிரியர்கள் செய்கிற வேலை ஒன்றுக்கு தானே, ஒராவது சித்திக்கு ஒரு புள்ளி தான் குறைகிறது. 50 மார்க்ஸ் இதை புள்ளி எடுத்தால் சித்தி என்ன, 49 ஒருத்தர் நிற்கிறான் என்றால் ஆசிரியன் கருணையோடு அவனுக்கு ஒரு புள்ளியை போட்டு அவனை பாஸ் பண்ண வைக்கிறான். அதுபோல இறைவனும் முக்தி நிலைக்கு அண்மித்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்று தெரிந்தால் அவற்றுக்கு ஊழிக்கால ஒடுக்கத்திலே முட்டி கொடுத்து அவர்களை அங்கு அனுப்பிடுவார். அங்கே அனுப்புறது என்றால் இங்கே தன்னோடு கலந்து கொள்ள வைத்துக் கொள்வார். மிச்ச உயிர்களை என்ன செய்வதென்றால் பழையபடி அவற்றை ஆணவமயப்படுத்தி, அதைத்தான் இங்க சொல்ல வருகிறார் இந்த நூலே, பழையபடி அவற்றை ஆணவத்துக்குள்ளே அழுத்தி கேவல நிலையிலே வைத்து இருக்கும்படியாக பண்ணிவிடுவார். கேவல நிலைக்கு கொண்டு போய் அந்த ஆன்மாக்கள் கேவல நிலையிலே இருந்து அதற்கு பிறகு ஒளிக்கால முடிவிலே பழையபடி பிரபஞ்சங்கள் தோன்றுகிற பொழுது கேவல நிலையிலே இருந்து வெளியிலே பெறும். இதுதான் அந்த நம்முடைய தத்துவங்கள் சொல்லுகிற அந்த பிரபஞ்ச ஒடுக்க காலத்திலே நிகழ்வது. ஆகவே இந்த பிரபஞ்ச ஊழிக்கால பிரபஞ்ச ஒடுக்கத்திலே ஆன்மாக்கள் சிலவற்றுக்கு முத்தி கொடுப்பது போலவே ஆன்மாக்கள் சிலவற்றை மலத்துக்குள்ளே பழையபடி கேவல நிலைக்கு ஒடுக்குவான் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். ஆசுடன் அடங்க என்ற வார்த்தைக்கு பழையபடி மலத்து ஆசு குற்றம், இந்த வார்த்தைக்கு பொருள் தெரியும் உங்களுக்கு, ஆசை என்பது குற்றம், குற்றத்தினோடு பழையபடி சேர்த்து அது கேவல நிலையில் அடங்கும்படியாக என்பது இந்த தொடருக்கான ஒரு பொருள். இரண்டாவது பொருள், ஆசுடன் அடங்க என்று சொல்லுகிறபடியால் ஆணவத்தை ஆணவத்தோடு ஆசுடன் என்று வந்திருக்கபடியால் அதை ஒன்னொன்றை கூட்டி வருகிறது. ஆணவத்தோடு கண்மம் மாயை போன்றவையும் அடங்கும்படியாக என்றும் பொருள் உரைக்கினும் பொருந்துமாம். இந்த ரெண்டு பொருளையும் இந்த ஆசுடன் அடங்க என்பதற்கு சைவப்பெரியார் எடுத்து காட்டுகிறார். இனி படியுங்கள்.
ஆசுடன் அடங்க போக்கும் அவன், முதல் அர்த்தம், சர்வசங்காரத்தில் ஆணவ மலத்தோடு கேவலமாய் நிற்க ஒடுக்கி, இரண்டாவது பொருள், ஆணவ மலத்தோடு மற்ற மலங்களையும் ஒருங்கே போக்கி அருளனை செய்யும் கடவுள்.
கடவுள்
போகா புகழ் எக்காலத்தும் உயிர்களுக்கு நீங்காத ஆதாரமாய் உள்ளவர்.
இதிலெல்லாம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். புகழ் என்பது சின்ன இல்லைன்னா மவுளவு இல்லைன்னா போட்டு விட்டோம்னால் புகழ், புகழ்ச்சி என்ற புகழ் அல்ல, புகழ் என்பது இதுதான் போக்கிடம் என்பதை குறிப்பதற்காக வருகிற எழுத்து.
மலத்தை நீக்கி ஆன்மாக்களுக்கு சிவத்தின் நிலைமையை கொடுத்தலே ஐந்தொழிலின் நோக்கம்.
இது உங்களுக்கு தெரிந்த செய்தி. அது மிகுதிக்கான விளக்கம் சொல்வதற்காக அவரை அந்த அந்த சொல்லில் மீள உரைக்கிறார்.
இவ்வைந்தொழில் தூலம் சூக்குமம் என இரு வகைப்படும்.
ஒரு நாள் வகுப்பிலேயும் சித்தாந்தத்திலே நாம் பல விஷயம் படித்த விஷயம் படிப்போம், புது விஷயங்கள் என்று சிலது வரும். இன்றைக்கு கூலிக்காலத்திலே உயிர்களுக்கான ப்ரமோஷன் அல்லது டிப்ரமோஷனோ ஏதோ ஒன்று சொல்கிறார்களே, உயர்த்துவது தாழ்த்துவதை எப்படி இறைவன் செய்கிறான் என்றால் மேல்நிலைப்பட்ட உயிர்களுக்கு ஊழிக்காலத்திலே முத்தி, கீழ்நிலைப்பட்ட உயிர்களுக்கு பழையபடியும் கேவல நிலை. இது நமக்கு வருகிற ஒரு புது செய்தி. இந்த இப்படி ஒவ்வொரு செய்தியையும் கேட்டுக்கொண்டே போனோமானால் சித்தாந்த அறிவு எங்களுக்கு பூரணப்பட்டு கொடுக்கும். இப்போ இங்கே பிரபஞ்சத்தை நம்முடைய இறைவனுடைய ஐந்தொழிலை இரண்டு வகையாக பிரித்து குறிப்பிலே சைவப்பெரியார் சொல்கிறார். படியுங்கள்.
இவ்வைந்தொழில் தூலம் சூக்குமம் என இரு வகைப்படும். இவற்றுள் தூல பஞ்சகிருத்தியமானது மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என இரு வகைப்படும்.
ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். பஞ்சகிருத்தியத்தை தூல பஞ்சகிருத்தியம் சூக்ம பஞ்சகிருத்தியம் என்று ரெண்டாக பிரிக்கிறார். பாருங்கள், ஒரு ஸ்டெப் ஏற்றுகிறார் மேலே பஞ்சகிருத்தியம் என்று படித்திருந்தோம். இப்ப அடுத்த நிலைக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். பஞ்சகிருத்தியத்திலேயே ரெண்டு வகையான பஞ்சகிருத்தியம் உண்டு, ஒன்று தூல பஞ்சகிருத்தியம், அடுத்தது சூக்ம பஞ்சகிருத்தியம். அப்படிங்க.
இவற்றுள் தூல பஞ்சகிருத்தியமானது மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என இரு வகைப்படும்.
அப்படியே ஸ்தம்பிக்க செய்து பாடம் கேட்கவன் அப்பதான் இதிலெல்லாம் மனதிலே நிற்கும். அதாவது தூல பஞ்சகிருத்தியம் சூக்ம பஞ்சகிருத்தியம் என்று பஞ்சகிருத்தியம் இரண்டாக பிரிக்கிறார். பிரித்துவிட்டு பிறகு தூல பஞ்சகிருத்தியத்தை இரண்டாக பிரிக்கிறார். அது என்ன என்ன பெயர்கள் சொல்லுகிறார்?
மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம்
என்பது ரெண்டு வகையாக பிரிக்கிறார். அப்ப கவனித்துக் கொள்ள வேண்டும். தூளம் சூக்மம் பஞ்சகிருத்தியம், தூள பஞ்சகிருத்தியம், மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம் என்று ரெண்டாக பிரிப்படுகிறது. நீங்க மேலே படிங்க சொல்.
மகா பஞ்சகிருத்தியம் உற்சவத்திலும் நித்திய பஞ்சகிருத்தியம் நித்திய பூசையிலும் குறிக்கப்படுகின்றன.
எங்களுடைய ஆலய விஷயங்கள் எல்லாம் தத்துவார்த்தங்களை குறிப்பாலே உணர்த்துபவை என்று நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தந்திரனகுரியிலே குறியை குறியாது குறித்து அறியும் நெறி என்று ஒரு தொடர் வருகிறது. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் தெரிவற்று உலகோடுரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே என்பது அந்த கந்தரனகுரி. அதாவது கோயிலே நடக்கிற அத்தனை கிருத்தியங்களும் ஏதோ ஒரு தத்துவார்த்த அடிப்படையை நமக்கு விளக்கம் செய்வதற்காகத்தான் கோயிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இவர் இந்த பஞ்சகிருத்தியத்தை ரெண்டாக தூளம் சூக்மம் என்று பிரித்தார். பிறகு தூளத்தை ரெண்டாக பிரித்தார், மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என்று பிரித்தார். இந்த மகா பஞ்சகிருத்தியத்தையும் நித்திய பஞ்சகிருத்தியத்தையும் கோயில் வழிபாட்டிலே அமைத்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த இதை படிக்க படிக்க என்னவென்றால் நம்முடைய சைவம் பற்றிய ஆழமான அறிவு நமக்கு வரப்போகிறது. இப்ப நாம் கோயில்களுக்கு கோயில்களுக்கு போய் கோயில்கள் பற்றி பிரசங்கம் பண்ணுறவர்களுக்கு இந்த விஷயங்கள் அதிகமா தெரியவில்லை. அவரவர் கற்பனைக்கு அடித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் நூல்களை படிக்காமல். அப்போ கோயில்களுக்குள்ளே இந்த ரெண்டு கிருத்தியத்தையும் குறிப்பிடுவதற்காக விஷயம் இருக்கிறது என்று சொல்லி அதை விளங்கப்படுத்துகிறார்.
மகா பஞ்சகிருத்தியம் உற்சவத்திலும் நித்திய பஞ்சகிருத்தியம் நித்திய பூசையிலும் குறிக்கப்படுகின்றன.
கோயிலே நடக்கிற பூசைகளை ரெண்டு விதமாக பிரிப்பார்கள். அது நாங்கள் திருக்குறளிலேயே படித்திருக்கிறோம். நித்தியம் நைமித்தியம் என்று அதற்கு பெயர். முன்பு படித்தது ஞாபகத்தில் இருக்கும், இல்லாவிட்டி கூட இது ஒரு தரம் தருவோம்னா நித்திய பூஜை என்பது அன்றாடம் செய்கிற பூஜை. கோயிலே அன்றாடம் நடக்கிற பூஜைக்கு நித்திய பூஜை என்று பெயர். நைமித்திய பூஜை என்றால் நித்தியத்தில் நடந்த குற்றங்கள் நீக்கப்படுவதற்காக வருடத்திலே ஒரு தரம் செய்யப்படுகிற பூசைக்கு நைமித்தியம் என்று பெயர். அதாவது எங்களுடைய திருவிழா என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அந்த திருவிழா நித்தியமாக வருஷம் பூராக செய்த கோயில் பூஜைகளிலே ஏதாவது தவறு நிகழ்ந்திருந்தால் அந்த தவறை நீக்குவதற்காகத்தான் திருவிழா செய்கிறார்கள். இப்பொழுது பெரும்பான்மையான தவறுகள் திருவிழாக்களிலே தான் நிகழ்கின்றன. அது அது ஒன்னொரு பக்க கொடுமை. இப்போ நான் இதை இந்த ரெண்டு நிலையும் திருக்குறள்லே படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்கே படித்தோம்?
சிறப்போடு பூசணை செல்லாது,
பூசணை செல்லாது என்று சொல்லப்படுது. சிறப்பு என்பது நைமித்தியம், பூசணை என்பது நித்தியம் என்று சொல்லி பெருமாளரகர் மொத்த செய்தியும் சொல்லுகிறார். ஏன் சிறப்போடு சிறப்பை முன்னுக்கு வைத்து பூசையை பின்னுக்கு வைத்தார் என்று பெருமாளரகர் சொல்லப்படுது. நித்தியத்துடன் கூடிய ஏதோ நைமித்திய பூஜை என்றால் முன்வைத்தார் என்று சொல்வார். அதாவது நித்தியத்தில் வருகிற குறை நீக்குகிறதுனாலே நைமித்தியத்துக்கு நித்தியத்தை விட பெருமதி அதிகம். அதனாலே தான் நித்தியத்தை முன்வைத்து நைமித்தியத்தை முன்வைத்து நித்தியத்தை பின்வைத்தார் என்று அந்த குரலை போய் இன்றைக்கு ஒரு தரம் திருப்பி பாருங்கள், மனம் நினைப்பாக இருக்கும்.
நீங்க ஒடு உருபான்னு சொன்னீங்க அந்த சமயத்துல, ஒடு உருபு சிறப்புல சேர்ந்திருக்கிறதுனால சிறப்புன்னு சொன்னீங்க.
அதுக்காக முன்னே வைத்து சொல்லுகிறார் என்று அவரே பரிமள உரையிலேயே எழுதுகிறார். ஏன்னா அதை முன்னுக்கு வைத்தது என்பதற்கு காரணம் எழுதுகிறார். அப்போ இந்த நைமித்திய பூஜை நித்திய பூஜை என்பதிலே ஒன்று நைமித்தியத்தை தான் உற்சவம் என்கிறோம், நித்திய பூஜையை சாதாரண பூஜை என்கிறோம். இதிலே இப்ப நான் திருப்பியும் ஒரு தரம் இடையிலே வரைஞ்சோ போய் வர வேண்டியிருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தத்துவம் படிக்கிற பொழுது இந்த கிரியை சார்ந்த விஷயங்களும் வருகிற பொழுது சில நேரத்திலே சில பேருக்கு இதெல்லாம் தேவையா என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் தத்துவ நிலையிலே ரொம்ப உயர் நிலையிலே இருந்தவர்கள் எல்லாம் இதை எழுதுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை படிக்க வேண்டும். நீங்கள் இப்போ ரெண்டு பூசை என்று சொல்லிவிட்டோம், நித்தியம் என்ற ஒன்று நைமித்தியம், நைமித்தியத்துக்கு உற்சவம் என்று பெயர். இப்ப இவர் சொன்னாரே இந்த மகா பஞ்சகிருத்தியம் மற்றது என்ன ரெண்டாக பிரித்தார்,
நித்திய பஞ்சகிருத்தியம்
நித்திய பஞ்சகிருத்தியம். இது ரெண்டையும் இந்த மகோத்சவமும் நித்திய பூஜைகளும் குறிக்கின்றன என்கிறார். திருப்பி ஒரு தரம் புத்தியிலே வரிசைப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன். பஞ்சகிருத்தியம் ரெண்டு வகையாகப்படுகிறது. சூக்குமம் தூளம் என்று ரெண்டு வகையாகப்படுகிறது. தூள பஞ்சகிருத்தியம் ரெண்டு வகையாகப்படுகிறது. ஒன்று மகா பஞ்சகிருத்தியம், மற்றது நித்திய பஞ்சகிருத்தியம் என்பது. இந்த மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியத்தை கோயில் விழாக்களிலே பதிவு பண்ணி காட்டுகிறார்கள். நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காக சொல்லுகிறேன். அதிலே மகா பஞ்சகிருத்தியத்தை எங்கே காட்டுகிறார்கள் என்றால் கோயிலே நடக்கிற உற்சவத்திலே காட்டுகிறார்கள். நித்திய பஞ்சகிருத்தியத்தை எங்கே காட்டுகிறார்கள், அன்றாடம் நடக்கிற பூசையிலே காட்டுகிறார்கள். இவ்வளவுக்கும் நாங்கள் தெளிவாகி விட்டோம். இனி அதுக்கு மேல் பணிக்கு போவோம்.